الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم هو الذي أرسل رسوله بالهدى ودين الحق ليظهره على الدين كله وكفى بالله شهيدا وقال تعالى قل هل يستوي الذين يعلمون والذين لا يعلمون وقال ايضا افمن كان مؤمنا كمن كان فاسقا لا يستوون وقال تعالى ولا تستوي الحسنه ولا السيئه ادفع بالتي هي احسن فاذا الذي بينك وبينه عداوه كانه ولي حميم وقال ايضا لن ينال الله لحومها ولا دماؤها ولكن يناله التقوى منكم صدق الله العظيم அல்லாவின் அன்பு அடியார்களே, அன்பு சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாவை அன்றி பயந்து தக்வாவை கடைபிடிக்குமாறு முதல் முதலாம் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நசீகத்தும் வசியத்தும் செய்து கொள்கிறேன். அல்லாஹு தஆலா நம்மை இவ்வுலகில் மிக குறுகிய காலத்துக்கு அனுப்பியிருக்கிறார். ஒவ்வொருவரும் ஐந்து சந்தர்ப்பங்களை சந்தித்து ஆக வேண்டும். ரெண்டு நிலைமைகளை நாம் கடத்திருக்கிறோம். மூணாவது ஒரு சந்தர்ப்பத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த ரெண்டு கட்டங்களை நாம் அனைவர்களும் சந்திக்க போகிறோம். முதலாவது, அல்லாஹு தஆலா ரூஹுடைய ஆலமில் எங்கள் எல்லாரையும் கொண்டு சேர்த்தார். அலஸ்து பிரப்பிக்கும், என்னை நீங்கள் ரப்பாக ஏற்றுக்கொள்கிறீர்களா என்று அல்லாஹு தஆலா, நான் உங்களுடைய பராமரிக்கக்கூடிய, பாதுகாக்கக்கூடிய, உங்களுடைய தேவை பூர்த்தி செய்யக்கூடிய அல்லாஹ் என்பதை ஏற்றுக்கொள்கிறீர்களா என்று அல்லாஹ் தஆலா கேட்டான். காலு பலா, அனைவர்களும் ஏற்றுக்கொண்டோம். அது ரூஹுடைய ஆலம். அது பிறகு அல்லாஹு தஆலா நம் அனைவர்களையும் தாயுடைய வயிற்றில் வைத்திருந்தான். அது ஆலமுல் அர்ஹாம். இந்த ரெண்டையும் எல்லோரும் கடத்திருக்கிறோம். மூன்றாவது ஒன்றுக்கு வந்திருக்கிறோம். அதுதான் ஆலமுத் துன்யா. இந்த துன்யாவுடைய வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உலகத்தில் வாழக்கூடிய 700 கோடி மக்களும் இந்த துன்யால வாழ்கிறார்கள். ஒரு கட்டம் வரப்போகிறது. உமா தத்ரி நஃப்ஸும் மாதா தக்ஸிபு கதா உமா தத்ரி நஃப்ஸும் ஃபி அய்யி அர்தின் தமூத். நாளைக்கு என்ன நடக்கும், எங்கு மௌத்து வரும் என்று யாருக்கும் தெரியாது. அஜல் வந்துவிட்டால் அது ஒரு வினாடியும் அல்லாஹு தஆலா முன்பின் ஆக்க மாட்டான். அப்ப அந்த மௌத்து குல்லு நஃப்ஸின் தாஇகத்துல் மௌத். உணவை ருசிப்பதை விட நாம் அந்த மௌத்தை ருசிக்க போகிறோம் என்பது உறுதியானதாக இருக்கிறது. ஆக இந்த மௌத்து வந்ததற்கு பிறகு அல்லாஹ் மூணாவது, முடிந்த நாலாவது வாழ்க்கை கட்டத்தை தரப்போகிறான். அதுதான் பர்சகுடைய வாழ்க்கை. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தொற்று இன்று வரைக்கும் உலகத்தில் மரணிக்கக்கூடிய அனைவர்களும் அந்த பர்சகுடைய வாழ்க்கையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். உமை அமல் மிஸ்கால தர்ரத்தின் ஹைரை யரா, உமை அமல் மிஸ்கால தர்ரத்தின் ஷர்ரை யரா. யார் அணுவளவு நலவு செய்வார்களோ அவரும் அதை கண்டுகொள்வார், தீங்கு செய்தால் அதையும் அவர் கண்டு கொள்வார் என்பதாக அல்லாஹு தஆலா குர்ஆனில் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார். முதல் ரெண்டு கட்டத்தில் மனிதனால் ஒன்றும் செய்ய முடியாது. வரக்கூடிய ரெண்டு கட்டத்தில் மனிதனால் ஒன்றும் செய்ய முடியாது. அங்கு ரூஹை ஊத வைத்து அல்லாஹ் அதுல அவனுடைய ரிஸ்க், அவனுடைய அஜல், அவனுடைய பாக்கியம் துர்பாக்கியத்தை எழுதிதான் அல்லாஹ் தஆலா உலகிற்கு அனுப்பினான். உலகிற்கு வரும் முன் வந்ததுக்கு பிறகு இவருக்கு அவகாசம் கொடுக்கப்படுகிறது. யார் நல்லமல் ஈடுபடுகிறார்கள், யார் தொழுகையில் ஈடுபடுகிறார்கள், யார் தர்மத்தில் ஈடுபடுகிறார்கள், யார் அல்லாவை திருப்திப்படுத்தும் விஷயத்தில் ஈடுபடுகிறார்கள் என்பதை அல்லாஹு தஆலா எதிர்பார்க்கிறான். அவர்கள் அணுவளவு நலவு செய்தாலும் கண்டு கொள்வார்கள், தீங்கு செய்தாலும் கண்டு கொள்வார்கள் என்பதாக குர்ஆன் கோடித்து காண்பிக்கிறது. கடைசி அஞ்சாவது, அது இந்த பர்சகுடைய வாழ்க்கைக்கு பிறகு வரக்கூடியது, அதுதான் ஆகரத்துடைய வாழ்க்கை. வத்தகூ யௌமன் துர்ஜவுன ஃபீஹி இலல்லாஹ், அந்த நாளை பயந்து கொள்ளுங்கள், நீங்கள் எல்லோரும் அதில் ஒன்று சேர இருக்கிறது. இதா வக்அத்தில் வாக்இஅ லைஸ லிவக்அதிஹா காதிபா. அல்லாஹு தஆலா குர்ஆனில் அம்ம யதஸாலூன் நபஇல் அஸீம் ஹும் ஃபீஹி முக்தலிஃபூன் என்று அல்லாஹ் ஒவ்வொரு வாசகமாக அந்த கியாமத்துடைய நாளை பற்றி அல்லாஹு தஆலா அறிவிக்கிறான். அது வந்தே தீரும், அது வரப்போகிறது, அதை யாரும் நிராகரிக்க முடியாது. குர்ஆன்ல 18-19 இடங்களில் வித்தியாசமான வார்த்தைகளில் அல்லாஹு தஆலா அதை சொல்லியிருக்கிறான். லா உக்ஸிபு பியௌமில் கியாமா என்ற கியாமத்தின் நாள் மீது அல்லாஹ் தஆலா சத்தியம் செய்கிறான். ஆக கண்ணியமானவர்களே, நான் நீங்க எல்லோரும் இந்த மூணாவது ஒரு தருணத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதை நல்ல முறையில் நான் நீங்க அனைவர்களும் சரியான முறையில் இதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் இந்த ஊருக்கு தந்திருக்கக்கூடிய ஞாபத்து தான் மூத்த உலமாக்களுடைய வழிகாட்டல். இந்த வழிகாட்டலின் பேரில் பல ஊர்களும் ஒன்று சேர்ந்து ஒற்றுமையாக சிறப்பாக நாம் இருக்கிறோம். அல்லாஹ்வுக்கு நாம் அதை நன்றி செலுத்துவர்களாக. அல்லாஹ் எமக்கு நீ தந்திருக்கக்கூடிய இந்த பாக்கியத்தை நாம் இறுதி வரைக்கும் அடைய வேண்டும் என்ற அந்த விசுவாசத்துடன் நம்பிக்கையுடன் அடுத்த கட்டத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும், எங்களுடைய வளர்ச்சிக்காக வேண்டி என்னென்ன முறையில் நாம் பாடுபட வேண்டும் என்ற ஒரு விஷயத்துக்கு நாம் கவனம் எடுக்க வேண்டும். கண்ணியமானவர்களே, உங்களுக்கு தெரியும், உலகத்தில் இன்றைக்கு இஸ்லாம் என்ற ஒன்றுதான் அது அந்நியர்களுடைய பார்வையில அவர்களுக்கு எச்சரிக்கையாக அவர்கள் பயப்படக்கூடிய ஒன்றாக மாறியிருக்கிறது. இஸ்லாம் ஒரு நாளும் யாருக்கும் அச்சத்தையும் பயத்தையும் ஏற்படக்கூடிய மார்க்கம் அல்ல. இஸ்லாம் அமைதியை, சாந்தியை, சமாதானத்தை, ஒற்றுமையை, ஐக்கியத்தை, மக்களை நல்ல வழியில் நடத்துவதை தான் இஸ்லாம் போதிக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை தான் போதித்தார்கள். நம்பிக்கை எப்படி உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும், வணக்க வழிபாடுகள் எப்படி ஈடுபட வேண்டும், அதே நேரத்தில் குடுக்கல் வாங்கல் எப்படி நேர்மையாக இருக்க வேண்டும், நாம் இல்லற வாழ்க்கை எப்படி சிறப்பாக அமைத்துக் கொள்ள வேண்டும், அந்நியர்களோட பழகும் விஷயத்தில் எப்படி இருக்க வேண்டும் எல்லாம் அழகாக குர்ஆன் நமக்கு வழிகாட்டியிருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ்கள்ல நபி அவர்கள் ஒரு அழகான வாழ்க்கையை நமக்கு வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள். அல்லாஹு தஆலாவுடைய நேசர்கள், சஹாபாக்கள், நல்லடியார்கள், அவுலியாக்கள் அவர்களுடைய வருகை இதை கொண்டு அல்லாஹு தஆலா பெரிய மாற்றங்களை உலகத்துக்கு ஏற்படுத்தியிருக்கிறார். கனிமான சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ் இஸ்லாம் என்ற இந்த தீன மக்கால நபி அவர்கள் அறிமுகப்படுத்தும் பொழுது ஜாஹிலியத்துடைய காலத்து மக்கள் விதவிதமான நோவினைய கஷ்டத்தை நபி அவர்களுக்கு கொடுத்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை சகித்து கொண்டு மிக நிதானமாக தூர்நோக்கோட நபி அவர்கள் செயல்பட்டார்கள். 23 வருடமாக நபி அவர்கள் இந்த 23 வருடங்களில் பெரும் சோதனைகளை நபி அவர்கள் அனுபவித்திருக்கிறார்கள். அவர்களுடைய சிறு வயதிலிருந்து இறுதி நேரம் வரைக்கும் கடுமையான சோதனை அவர்கள் அனுபவித்தார்கள். எதற்காக? இந்த ஒரு உம்மத்தை உருவாக்குறதுக்காக. இறுதி உம்மத் அல்லாஹு தஆலா நபியவர்களுடைய உம்மத்தாக ஆக்கியிருக்கிறான். எப்படி இறுதியாக வந்த சையதுல் கௌனைன், தாஜுல் மதீனா, முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி நபியாக இருக்கிறார்களோ, உள்ளத்தாலும் தூய்மையானவர்கள், வெளி தோற்றத்திலும் அழகானவர்கள், அவர்களுடைய அந்த செயலும் சொல்லும் எல்லாமே ஒன்றாக அழகாக சிறப்பாக இருந்தது. அதனால் உலகத்துடைய இறுதி தூதராக அல்லாஹு தஆலா அவர்களை தெரிவு செய்து நாளை கியாமத்து நாளையில் முதல் முதலாக சொர்க்கத்துக்கு போகக்கூடிய மனிதராக அல்லாஹு தஆலா அவர்களை தெரிவு செய்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு உம்மத்தில் அல்லாஹ் எம்மை ஆக்கியிருக்கிறான் என்றால் நாம் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும். கண்ணியமானவர்களே, உலகளாவிய ரீதியில பார்க்கும் பொழுது முஸ்லிம் உம்மாவுக்கு சோதனை, அது ஏன் காரணம் என்று நபி அவர்கள் சொல்லும் பொழுது வஹன் என்ற ஒரு நோயுண்டு என்ற உம்மத்துக்கு ஏற்படும் என்று சொன்னார்கள். வஹன் என்ற நோயினால் என்ன கேட்டால், ஹுப்பு துன்யா கராஹியத்துல் மௌத், துன்யாவின் மீது மோகம், அதே நேரத்தில் மௌத்துடைய வெறுப்பு என்பதாக ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் கோடிட்டு காண்பித்தார்கள். துன்யாவுடைய மோகம் என்று சொன்னால் மேலான சகோதரர்களே, பெரியார்களே, துன்யால வாழக்குல மனிதனுக்கு பல விதமான சோதனைகள் வரும். அந்த சோதனைகளை அவன் நிதானமாக அவன் கடத்தி போகும் பொழுதுதான் அந்த வெற்றியை அடைய முடியும். அல்லாஹு தஆலா நமக்கு தந்திருக்கக்கூடிய இந்த பாக்கியத்தை நாம் பெரிதாக மதிக்க வேண்டும். யா அல்லாஹ், நமக்கு கலிமாவை தந்திருக்கிறாய், யா அல்லாஹ் நமக்கு இஸ்லாத்தை தந்திருக்கிறாய், யா அல்லாஹ் நபியுடைய அந்த இறுதி நபித்துவத்தின் அந்த உம்மத்தாக என்னை ஆக்கியிருக்கிறாய், நான் ஒரு கலிமா சொன்னவனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், எனக்கு ஒரு மஸ்ஜிதுடைய சூழலை தந்திருக்கிறாய், உலமாக்களுடன் இருக்கக்கூடிய பாக்கியத்தை தந்திருக்கிறாய், குர்ஆனையும் ஹதீஸையும் நேசிக்கக்கூடிய அந்த பாக்கியத்தை தந்திருக்கிறாய், யா அல்லாஹ் நீ இறுதி வரைக்கும் இந்த இஸ்லாமிய அடிப்படையில் இருந்து நான் துன்யா விட்டு பிரிய பொழுதும் அதே நிலைப்பாட்டில் நான் பிரிய வேண்டும் என்ற அந்த கோட்பாடுடன் வாழ்ந்து நாங்கள் மரணிச்சோம் என்று சொன்னா அதுதான் எனக்கு பெரிய பாக்கியமாக இருக்கும். கண்ணியமானவர்களே, நபி அவர்கள் மக்கால இஸ்லாம அறிமுகப்படுத்தின காலம், நபி அவர்கள் மதீனாக்கு ஹிஜ்ர செய்த காலம், நபி அவர்கள் மதீனால இருந்து கொண்டு மக்களை சந்திச்ச காலம், இதெல்லாம் பயங்கரமான சோதனையான காலமாக இருந்தது. பதர நபி அவர்கள் எப்படி சந்திச்சார்கள், உஹதை நபி அவர்கள் எப்படி சந்திச்சார்கள், கந்தக்கை நபி அவர்கள் எப்படி சந்திச்சார்கள், தபூக்கை நபி அவர்கள் எப்படி சந்திச்சார்கள், ஹைபரை நபி அவர்கள் எப்படி சந்திச்சார்கள், அல்லாஹு தஆலா 20 வருஷம் கடுமையான சோதனை கொடுத்தான். கொஞ்சம் பாருங்க, 13 வருஷம் கஷ்டப்பட்டு மக்கா விட்டு பிரிந்து போகும் பொழுது நபி அவர்களுக்கு எவ்வளவு பாரமாக கவலையாக இருந்தது. நான் பிறந்த பூமியில 53 வருஷத்துக்கு பிறகு நான் இந்த ஊரை விட்டு போகிறேன் என்று கவலைப்பட்டவர்களாக நபி அவர்கள் வெறினார்கள். அல்லாஹு தஆலா இன்னொரு 8 வருஷத்துல மக்காவை அல்லாஹு தஆலா வெற்றி அடைய செய்தான். 10,000 சஹாபாக்களுடன் நபி அவர்கள் பத்ரை சந்தித்தார்கள், உஹதை சந்தித்தார்கள், ஹைபரை சந்தித்தார்கள், அஹ்சாபை சந்தித்தார்கள். இந்த எல்லா யுத்தங்களை நபி அவர்கள் சந்தித்து நபி அவர்கள் வந்து சேருகிறார்கள். அல்லாஹு தஆலா 10,000 சஹாபாக்களோட 21 வருஷத்துல அல்லாஹு தஆலா அந்த பாக்கியத்தை கொடுத்தான். நானும் நீங்களும் இங்க ஒரு முக்கியமான விஷயத்தை கருத்து கெடுக்கணும். 21 வருஷத்துல 10,000 பேர்களோட நபி அவங்க கூடியிருந்தார்கள். 9வது வருஷம் நபி அவர்களுடைய அந்த ஹிஜ்ரத்துடையது, 10வது வருஷம் நபி அவர்கள் அந்த ஹஜ்ஜுடைய வருஷம், அதை தொடர்ந்துதான் நபி அவர்களுடைய வஃபாத் ஏற்படுகிறது. கண்ணியமானவர்களே, இந்த 2 வருஷத்துல 2 வருஷத்துல அந்த 10,000 எண்ணிக்கை 124,000 பெருகியது. படித்த வாலிபர்கள், சிறார்கள், மூத்தவர்கள் எல்லாரும் கருத்து கெடுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயத்தை தான் நான் இங்கே உங்கள் முன்னிலையில் வைக்கிறேன். பதருடைய யுத்தம் எங்களுக்கு தெரியும், ஹிஜ்ரி ஆரம்பத்தில் 2வது வருஷத்தில் நடைபெறுகிறது என்றால் 313 சஹாபாக்கள். 2 பேர் ஹுசைஃபா ஹுசைல் பாப்பாவும் மகனும் வந்தார்கள். ஒரு அபூஜஹலுக்கு வாக்களித்து விட்டு வந்த காரணத்தினால் நபி அவர்கள் நீங்க எங்களோட சேர்ந்து வரக்கூடாது என்று அவர்களை மதீனாவில் நிறுத்திவிட்டார்கள். அந்த 6 வருஷத்துக்குள்ள பல சோதனைகளை சந்தித்திருந்த சமூகம் 10,000 பேரோட நபி அவர்கள் மக்காவை கைப்பற்றுகிறார்கள். ஒரு உயிர் சேதம் இல்லாமல் அல்லாஹு தஆலா நிம்மதியாக சாந்தியோடு சமாதானத்தோடு ஐக்கியத்தோடு ஒற்றுமையோடு அல்லாஹு தஆலா நபியுட கையில காபத்துல்லாவோட சாவியை கொடுத்தான். கனிமானவர்களே, அதுக்கு பிறகுதான் உலகத்துல இன்றைக்கு எப்படி இஸ்லாத்தை பத்தி தவறாக விமர்சிக்கப்பட்டு பேசப்பட்டு என்றும் இல்லாத விதத்துல எங்கட இந்த நாட்டில் கடந்த 8-10 வருஷங்களாக தொடர்ச்சியாக இஸ்லாம் சம்பந்தமாக, குர்ஆன் சம்பந்தமாக, மதரசா சம்பந்தமாக, ஹதீஸ் சம்பந்தமாக, நபி அவர்களுடைய வாழ்க்கை சம்பந்தமாக ஏதோ ஒரு இஸ்லாமிய அடையாளத்தை எடுத்துக்கொண்டு அது ஹிஜாப் நிகாபாக இருக்கலாம், அது ஹலாலாக இருக்கலாம், அது மக்தபாக இருக்கலாம், அது மஸ்ஜிதாக இருக்கலாம், அது மதரசாவாக இருக்கலாம், அது குர்ஆனாக இருக்கலாம், அது ஹதீஸாக இருக்கலாம், அது புகாரி ஷெரீஃபாக இருக்கலாம், எதை எடுத்தாலும் அவர்களை அதை தவறாக பேசக்கூடிய ஒரு நிலைமைக்கு அது ஆளாக்கி இருக்கிறது. கண்ணியமானவர்களே, இதை நாங்கள் கருத்துக்கெடுத்து இந்த ஜும்மாவுடைய இந்த சிறப்பான நேரத்துல அல்லாஹ் இடத்துல மன்றாட வேண்டும். யா அல்லாஹ், நீ என்னை இந்த மேலான சிறப்பான இந்த தீனை பாதுகாக்க என்னையும் பயன்படுத்து என்று இந்த ஜும்மால நானும் நீங்களும் துவா செஞ்சா அதே எங்களுக்கு ஒரு பாக்கியமாக இருக்கும். யாழ்ல நான் என்ன செய்யணும் என்று அல்லாஹ் கிட்ட கேட்கணும். யாழ்ல உன்ன தீனுக்கு நான் என்ன செய்யலாம் என்று அல்லாஹ் இடத்துல மன்றாடணும். அல்லாஹ் இடத்துல கண்ணீர் வடிக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்ர்ல கண்ணீர் வடிச்சாங்கல்லவா, அது பூமி நலிந்து விட்டது. அவ்வக்கர் ரழியல்லாஹு தாங்க முடியாமல் போதும் என்று நபி அவர்களை தட்டி எழுப்பினார்கள். அல்லாஹு தஆலா கண்ணீரை வீணாக்கவில்லை. அல்லாஹ் மகத்தான 10,000 பேரோட வெற்றியை கொடுத்தான். அது பிறகு 9வது வருடம் 10வது வருடம் இதை முடித்துவிட்டு நபி அவர்கள் உலகத்துக்கு அறிவித்திருந்தார்கள். உலகத்தில நாலாபுரத்திலும் இருந்து, ரோம்ல இருந்து, பாரசீகத்திலிருந்து, யமன்ல இருந்து, மிஸ்ர்ல இருந்து, எகிப்துல இருந்து, அங்கு யமாமால இருந்து, யமன்ல இருந்து, எல்லா பகுதியில இருந்தும் மக்கள் ஒன்று திரண்டார்கள். 100,000 சொச்ச சஹாபாக்கள் நபி அவர்கள் தவாஃப்ல கூட ஒட்டகத்துல சவாராக இருக்கிறார்கள். மாடியாக கட்டியிருக்கிறார்கள். நபி அவர்கள் கால் படாம தவாஃப் செஞ்சார்கள் அல்லவா, அன்றைக்கு கட்டிடம் 2வது மாடி 1வது மாடி இருக்கவில்லை. ஆனால் நபி அவர்கள் ஒட்டகத்துல மக்களுக்கு இதை வெளிப்படுத்துவதற்காக, தான் செய்கிற அமலை காட்டுவதற்காக நபி அவர்கள் செய்தது அல்ஹம்துலில்லாஹ். அது இந்த உம்மத்துக்கு லேசாகிவிட்டது. கண்ணியமானவர்களே, நேற்றைய தினம் முந்தைய தினம் இந்த கொரோனா வைரஸ் என்ற காரணத்தினால சவுதி அரேபியா அறிவித்திருக்கிறது, நாம் அல்லாஹ் இடத்துல மன்றாடுவோம். யாழ்லா ஓண்ட ஆலயம் அது எந்த காரணத்தை கொண்டும் யாரும் தடுக்கப்படக்கூடாது. இந்த நோயை நீ எந்த காரணத்தை கொண்டும் அந்த மண்ணுக்கும் அந்த பூமிக்கும் உலகத்துல எங்கேயுமே நீ கொடுக்க கூடாது. இதை நீ அப்புறப்படுத்த வேண்டும் என்று அல்லாஹ் கிட்டத்துல நாம் மன்றாட வேண்டும். கண்ணியமானவர்களே, அதே நேரத்தில் இந்த நோயை விட, இந்த கொரோனா நோயை விட பொல்லாததுதான் ஒரு மனிதன் ஈமான் இல்லாம மௌத்தா போறது. அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளாம, நபியை ஏற்றுக்கொள்ளாம, ஆகிரத்தை ஏற்றுக்கொள்ளாம, சொர்க்கத்தை ஏற்றுக்கொள்ளாம, தீனை ஏற்றுக்கொள்ளாம, இறுதி நபியுடைய அந்த பாசத்தை விளங்காம, எல்லாத்தை விட மோசமானதுதான் உண்மையான இந்த தீன பற்றி மக்கள் விமர்சிக்கிறது. அல்லாஹுடைய தீன மக்கள் விமர்சிக்கிறது. அது தீனுடைய எந்த ஒரு பகுதியாக இருக்கலாம். ஹதரத் அபுபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வஃபாத்துக்கு பிறகு சொன்னார்கள், நீங்க ஜகாத் தரது சரி, ஜகாத்தை கட்டி தரக்கூடிய அந்த கயிறு, ஒட்டகத்துடைய அந்த கயிறை நீங்க தடுத்தாலும் அதுக்கு எதிராக நான் போர் புரிவேன் என்று சொன்னார்கள். கயிறு ஜகாத்தாக எடுக்கப்படுறது இல்லை, ஆனா இப்படியான ஒன்றை கூட நீங்க தடுக்க கூடாது. மார்க்கத்துடைய எதுவுமே அது யாருக்கும் நோவினை செய்யக்கூடியதல்ல. எங்கட மார்க்கம் யாரையும் அது அச்சுறுத்தலாக, அது அபாயமாக, அது அது எச்சரிக்கையாக உள்ள மார்க்கம் அல்ல. அப்படி இருந்திருந்தா இந்த 2 வருஷத்துல நபியுடைய கடைசி 2 வருஷத்துல எப்படி உலகத்துக்கு இப்படி தீன் பரவியது? உலகத்தில் இன்றைக்கு ஆக கூடுதலான மார்க்கமாக மாறி இருக்கக்கூடிய அந்த அல்லாஹு தஆலா 200 கோடி மக்களை, கிட்டத்தட்ட 150, 170, 175 கோடி மக்களை அல்லாஹ் முஸ்லிம்களாக இன்றைக்கு வாழ வைத்திருக்கிறான். அந்த 313 இருந்து ஆரம்பிச்சு அந்த 10,000 ஹஜ்ஜத்துல் வதாக்கு கொண்டு, அந்த 10,000 மக்களுடைய வெற்றிக்கு கொண்டு அந்த ஹஜ்ஜத்துல் வதால 124,000 மாற்றியது இன்று 170 கோடியாக மாறி இருக்கிறது. அல்லாஹு தஆலாக்கு நாங்க இதுக்கு நன்றி செலுத்த வேண்டும். அல்லாஹ் எங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு காலத்தை நீ காட்டி இருக்கிறாய். உலகத்தில் இவ்வளவு செல்வாக்குள்ள மார்க்கமாக, இவ்வளவு அதிகமாக மஸ்ஜிதுகள் உள்ள மார்க்கமாக, இவ்வளவு அதிகமாக கபத்துள்ளால ஒன்று சேரக்கூடிய காலமாக, இவ்வளவு அதிகமாக தம்சம் உலகத்துக்கு பரிமாறக்கூடிய ஒரு காலமாக, இவ்வளவு அதிகமாக குர்ஆனை மக்கள் ஓதக்கூடிய ஒரு காலமாக, நபியுடைய ஹதீஸை, நபியுடைய அன்பையும் அந்த பாசத்தையும் வெளிப்படுத்தும் ஒரு சமூகமாக, சாவாக்களுடைய பற்றுள்ள ஒரு சமூகமாக, நேசர்களுடன் அல்லாஹ்வுடைய வழிமார்களுடன் அன்புள்ள ஒரு சமூகமாக உலகத்தில் நீங்க முஸ்லிம்கள் ஆக்கி இருக்கிறாய் அல்லாஹ் என்றே, அல்லாஹ் அந்த கூட்டத்தில் என்னை சாத்திருக்கிறாயே, அந்த கூட்டத்தில் என்னை சேர்த்திருக்கிறாயே அல்லாஹ், அதுக்கு நாம் அல்லாஹ் உனக்கு நன்றி செலுத்துகிறோம் என்ற அந்த நிலைப்பாட்டை நாங்கள் எடுக்க வேண்டும். மேலான சோதனத்திலே இந்த நான் இன்று உங்களிடத்தில் ஒன்றே ஒன்றுதான் கேட்டுக்கொள்கிறேன். ஒவ்வொருத்தரும் தந்த நெஞ்சில கையை வச்சு சொல்லுங்க, என் குடும்பத்துக்கு நான் என்ன செய்யல, இந்த பிள்ளைக்கு நான் என்ன செய்யல, இந்த குடும்பத்துக்கு நான் என்ன செய்யல, இந்த நண்பர்களுக்கு நான் என்ன செய்யல, இந்த தொழிலுக்கு நான் என்ன செய்யல, அதே நேரம் அல்லாஹ் உன்னுடைய தீனுக்கு நான் என்ன செஞ்சிருக்கிறேன், என்ன ஜும்மால இதுக்கு மட்டும் நீங்க ஒரு பதில் தந்துட்டு போங்க. நான் எல்லாத்துக்கும் செஞ்சிருக்கிறேன், எனக்கு நான் என்ன நல்லா பார்த்துக்கொள்றேன், என் தொழிலை பார்த்துக்கொள்றேன், என் விவசாயத்தை பார்த்துக்கொள்றேன், என் குடும்பத்தை பார்த்துக்கொள்றேன், என் மனைவிக்கு ஒரு தலைவருத்தம் தான் எனக்கும் தலைவலியாக இருக்குது, என் குழந்தைக்கு ஒரு ஊசி குத்திட்டா எனக்கு அது ஊசி குத்தின மாதிரி இருக்குது, இந்த மகள் அவள் மூத்தவளாக இருக்கலாம் அவருக்கு 60-40 வயசாக இருக்கும் அப்பையும் அவளுக்கு வருத்தம் எனக்கு வருத்தமாக இருக்குது, இந்த பேத்திக்கு வருத்தமாக இருந்தா எனக்கு வருத்தமாக இருக்குது, இதெல்லாம் எனக்கு வருத்தமாக இருக்கு. போல அல்லாத தீன யாரும் ஏசினா, அல்லாத குரான யாரும் சிரிச்சினா, அல்லாத மார்க்கத்தை தவறாக விமர்சிச்சா, அல்லாத தீன பற்றி தவறாக சொன்னா ஏன் உள்ளத்துல வருத்தம் வரலையா என்று கொஞ்சம் தொட்டு பார்க்கிறது என்ன கடமை இருக்கிறது. எனக்கு இந்த இடத்துல மிச்ச நம்பிக்கையோட சொல்லலாம், உங்களோட ஊர்ல அப்படி வருத்தம் இல்லாதவர்கள் யாருமே இருக்க மாட்டார்கள். நீங்க எல்லாரும் அதுக்கு வருத்தம் உள்ளவர்கள். மக்தப பத்தி ஒரு அந்நிய விமர்சிக்கிறதாக இருந்தா அவங்களோட உள்ளத்துல அது வருத்தம் இருக்கும். அல்லாத குரானை பத்தி யாரும் விமர்சிக்கிறதாக இருந்தா அவங்களுக்கு வருத்தம் இருக்கும். மஸ்ஜித பத்தி யாரும் சொல்றதாக இருந்தா அவங்களுக்கு அதுல நோவின் ஏற்படும். ஹிஜாப் நிகாம பத்தி யாரும் பேசுறதாக இருந்தா நீங்க அதை விரும்பி கொள்ள மாட்டீர்கள். ஆனா இந்த கேள்வி ஒன்றே ஒன்றுதான், அல்லாஹ்வும் நாளைக்கு கேட்க போகிறான், நான் சோம் இல்லாம இருந்தேன், நீ என்ன பார்க்க வரலையே அப்துல்லா. அல்லாஹ் சொல்லுவான், நான் காய்ச்சல் இருந்தேன், நீ என்ன சேமம் விசாரிக்கலே அப்துல் ரஹ்மான், நான் தாகித்திருந்தேன், எனக்கு ஒரு சொட்டு தண்ணீர் தரலையே என்று அல்லாஹ் தஆலா கேட்பாராம். அடியான் சொல்லுவான், யா அல்லாஹ் உனக்கு எங்க நோய், உனக்கு எங்க பசி, உனக்கு எங்க தாகம் யா அல்லாஹ் என்று கேட்கும் பொழுது அல்லாஹ் சொல்லுவானாம், பக்கத்தில் உள்ள மனிதன் நோயாக இருந்தான், நீ அவனை பார்த்திருந்தா இந்த பொருத்தத்தை பெற்றிருப்பா. உன் பக்கத்தில் உள்ளவன், உன் அடுத்த வீட்டில் உள்ளவன் தாகித்திருந்தான் பசித்திருந்தான், அவனுக்கு நீ சொத்து உணவையும் அந்த பாலையும் கொடுத்திருந்தால் என்ன பொறுத்து தண்ணி பெற்றிருப்பா. கண்ணியமானவர்களே, ஒரு மனிதனுடைய நோய்க்கு அல்லாஹ் இப்படி சொல்வதாக இருந்தா ஒரு மனிதன் இஸ்லாத்தை விட்டு தூரமாக்குறத பார்க்கும் பொழுது அல்லாஹ் எவ்வளவு கவலைப்படுவானாக இருக்கும். அதுக்கு நீ என்ன செய்தாய், எப்படி உன் மனைவியுடைய கடமையை எப்படி நிறைவேற்றினாய், உன் குழந்தையை நீ எப்படி பராமரித்தாய், உன் பிள்ளைகளை எப்படி நீ பாதுகாத்தாய், எப்படி ஒரு ஊருடைய ஒற்றுமையை நீ வளர்த்தாய் என்று கேட்கக்கூடிய அல்லாஹ் ஏன தீன பற்றி உன் நாட்டில், நீ பிறந்த மனந்த நாட்டில் இப்படி விமர்சிக்கப்படக்கூடிய நேரத்தில் உன் பங்களிப்பு எப்படி இருந்தது என்பதை அல்லாஹ் ஒவ்வொருவரையும் நிறுத்தி கேட்பான். அதுக்கு எப்படி ஆயத்தப்படுத்துவது என்பதை தான் நான் இன்ஷா அல்லாஹு தஆலா சிறிது நேரம் ஜும்மாவுக்கு பிறகு பேசியிருக்கிறேன். மேலான சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ் தஆலா எமக்கு ஒற்றுமையை தந்திருக்கிறார். ஒற்றுமை என்ன, விட்டு கொடுப்போம் மற்றவர்களை மதிக்கிறதும், அதுதான் ஒற்றுமை. உங்களோட ஊர்ல விட்டு கொடுப்பு இருக்குது, மற்றவர்களை மதிக்கிறது இருக்குது, அதனால ஒற்றுமையா இருக்கிறீங்க. இது பாதுகாக்கப்படணும். உலமாக்கில் உங்களை வழிநடத்துகிறார்கள், உலமாக்கில் மதிங்க, அல்ஹம்துலில்லாஹ், அதை மதிச்சு நடக்கிறீங்க, ஒற்றுமையாக இருங்க. துனியாவுக்கு எப்படி நேரம் கொடுக்கறீங்களோ தீனுக்கு நேரம் கொடுங்க. துனியாவுக்கு நேரம் கொடுக்கிறது போல ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வஃபில் ஆகிரத்தி ஹஸனா வக்கினா அஸாபன்னார். எல்லா துனியாவில எங்களுக்கு அழகானதை தான், எங்களுக்கு ஆகிரத்திலையும் அழகானதை தான். எல்லா இடத்துல மன்றாடுகிறோம். அல்லாத நோயினை செய்யக்கூடிய அதாவில இருந்து, கவர்ல இருந்து, கியாமத்தில இருந்து, நரகத்தில இருந்து பாதுகாத்து அல்லாஹ்வுல தேடுகிறோம். அதனால துன்யாக்கு நாங்க விவசாயத்துக்கு, தொழிலுக்கு, உத்தியோகத்துக்கு நேரம் கொடுக்கிறது போல மஸ்ஜிதுக்கு, மக்தபுக்கு, இந்த குழந்தையுடைய எதிர்காலத்துக்கு, பள்ளிக்கூடத்துக்கு, கல்விக்கு நேரம் கொடுக்கிறது போல மஸ்ஜிதுக்கும் நேரம் கொடுக்கணும். அப்பதான் அல்லாஹு தஆலா விரும்புவான். என் அடியான் மஸ்ஜிதுக்கு நேரம் கொடுக்கிறான், என் அடியான் உலமாக்களை மதிக்கிறான், என் அடியான் தீனுக்கு நேரம் கொடுக்கிறான், என் அடியான் அல்லாஹுடைய தீனை நிலைநாட்டுவதற்கு பாடுபடுகிறான், எங்கேயும் ஒரு விமர்சனம் நடக்கும் என்றால் இவனால் தாங்க முடியாது, அதுக்கு நான் என்ன செய்யலாம் என்று முன் வருகிறான். அல்லாஹு தஆலா அதை கொண்டுதான் பெரிதும் சந்தோஷம் அடைகிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மேலான சிந்தனைய கவலைதான் உம்மத்துக்கு விட்டுட்டு போனாங்க. மேலான சோதர்களே, ஒரு நாள் ஹகம் இப்னு கைசான் என்ற ஒரு மனிதனோட நபி அவங்க பேசிக் கொண்டிருக்கிறாங்க. அவனோட நபி அவர்களை நிராகரிக்கிறான், ஏற்றுக்கொள்ள மறுக்கிறான். முகத்தை திருப்பிக் கொண்டார்கள். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டான். சிறிது நேரம் நபியுடைய கவலை, நபியுடைய முயற்சி, நபியுடைய தியாகம் அந்த மனிதன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறான். நான் உங்களுடைய பேச்சை கேட்டு இவனுக்கு நான் தண்டனை கொடுத்திருந்தா அவன் நரகத்துக்கு போயிருப்பார் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். ஒரு யகூதி பையன் மதீனால நபியுடைய வீட்டுக்கு வந்து போவான். அவன் அந்த வீட்டுக்கு நபி அவர்கள் போகிறார்கள். சக்கராத்து அந்த பையன் இருக்கிறான், தகப்பன் பக்கத்தில் நிற்கிறார். நபி அவர்கள் அந்த பையனை பார்த்து அந்த பையன் நபியை வழங்கிக் கொள்கிறான். வழிபடுறதா, நபிக்கு வழிபடுறதா, அந்த சக்கராத் நேரத்துல அந்த புள்ள தடமாறி கொண்டிருக்கக்குல அல்லாஹ் அந்த தகப்பன் ஒரு யகூதியாக இருந்தும் அதே அபுல் காசிம் அபுல் காசிமே நீ ஏற்றுக்கொள் என்று சொல்லக்குல அந்த புள்ள கலிமா சொல்ல ரூஹ் பிரிந்து விட்டது. நபியவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ் இவனை நரகத்தை விட்டு பாதுகாத்து விட்டான். சுபஹுக்கு பிறகும் மகரிபுக்கு பிறகும் நாம் அல்லாஹும்மா அஜ்னி மினன் நார் என்று அடிக்கடி ஓதுவோம். ரஜப் ஷாபான் வந்து விட்டது, ரமதான் வரப்போகிறது. மேலான சகோதரர்களே, நாம் ரமதான் வந்தா அல்லாஹும்மா இன்னா நஸ்அலுகல் ஜன்னா வ நஊதுபிக மினன் நார் என்று அதிகமாக ஓதுவோம். சொர்க்கத்தை தா என்று கேட்போம். நரகத்திலிருந்து பாதுகாப்பு தேடுவோம். கண்ணியமானவர்களே, நாம் அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்ஃபார் செய்வோம். ரப்பிஸ்ஃபிர் லீ வத்துப் அலைய இன்னக அன்தத் தவ்வாபுர் ரஹீம், லா இலாஹா இல்லல்லாஹ் என்ற இந்த திக்ரை அதிகமாக செய்ய சொல்லி சொன்னார்கள். இது ரமதானுடைய மாதத்தில் மட்டுமல்ல, எல்லா காலத்திலையும் இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும். ஒரு விஷயத்துக்கு நோம்பு 27 மட்டுமல்ல, இன்றைக்கு நானும் நீங்க எல்லாரும் இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும். யா அல்லாஹ், என்ற குழந்தைக்கு கொடுத்த நேரம், என்ற தொழிலுக்கு கொடுத்த நேரம், என்ற விவசாயத்துக்கு கொடுத்த நேரம், என்ற வீட்டுக்கு கொடுத்த நேரம், என்ற நண்பர்களுக்கு கொடுத்த நேரம், விருந்து விசரிக்க கொடுத்த நேரம், இதெல்லாம் நன்மை நாடி செஞ்சிருந்தா நிச்சயமாக அது நன்மையாகும். ஆனா அதுக்கு கொடுத்ததை விட நான் தீனுக்கு கொடுக்கல. இதுக்கு பிறகு நான் எப்படி என் குடும்பத்துக்கு, தொழிலுக்கு, உத்தியோகத்துக்கு நேரம் கொடுக்கிறேனோ அதே போல நான் மச்சிதுக்கும், மதரசாக்கும், மக்தபுக்கும், அல்லாஹ்வுடைய தீன ஹயாத்தாக்குவதற்கும் நான் என்னுடைய நேரத்தை கொடுப்பேன் என்பதுதான் இன்றைய ஜும்மாவுடைய உங்களோட பணிவான வேண்டிக்கொள்ள சொன்னார்களே. எல்லாரும் உள்ளத்தால் அல்லாஹ்விடத்தில் மன்றாட வேண்டும். யா அல்லாஹ், இந்த இஸ்திஃபாரை ஏற்றுக்கொள், இந்த தௌபாவை ஏற்றுக்கொள். மேலான சகோதரர்களே, யாரும் தவறான பழக்கத்தில் இருந்தா அவரை அன்பாக சொல்லி வழிநடத்தப்படணும். வாலிபர்கள் இன்றைக்கு கவரப்படுகிறார்கள். ஒரு காலம் படம் பார்க்கிறதாக இருந்தா புள்ளில் மறைவார்கள், ஒளிவார்கள். அவர்கள் இப்படி ஒன்று செய்யறத பாவமாக கருதுவார்கள். இன்றைக்கு மணி நேரம் கம்ப்யூட்டர்லையும் போன்லையும் பாவத்தில் ஈடுபடுகிறார்கள். பெற்றோருக்கும் தெரியுதில்லை. தவறான பழக்க வழக்கங்கள் இன்றைக்கு குழந்தைகளுக்கு அவர் சர்வ சாதாரணமாக கொண்டு போகிறது. குழந்தைகளை பாதுகாக்க கஷ்டமாகிறது. அல்ஹம்துலில்லா, உலமாக்களுடைய வழிகாட்டல்ல அல்லாஹு தஆலா அல்ஹம்துலில்லா இன்றைக்கு வாலிபர்கள் எப்படி வழிகாட்ட வேண்டும், கல்வியில் எப்படி முன்னேற்றம் ஏற்படுத்த வேண்டும், மக்கள் எப்படி கொஞ்ச நேரம், ஒரு மணி நேரம், ஒன்றரை நேரம் மச்சதுக்கு கொடுத்தா இந்த 10 வருஷத்துல வர்ற புள்ள அது டாக்டராக, இன்ஜினியராக, லாயராக, ப்ரொஃபஸராக, துறை சார்ந்த குழந்தைகளாக வரலாம். ஆனா முதலாவது முஸ்லிமான குழந்தையாக வர வேண்டும். அதுக்கு தேவையான மார்க்க கல்வி இந்த குழந்தைக்கு கொடுக்கும் பொழுதுதான் அங்கே இவை உண்டாகிறது. குடும்ப வாழ்க்கை எப்படி அமைக்கப்பட வேண்டும், அதில் உள்ள பிரச்சனைகள் எப்படி தீர்க்கப்பட வேண்டும், இதெல்லாத்தையும் ஈமானுடனும் இன்னும் அறிவுடனும், அந்த குர்ஆனுடைய அறிவுடனும், இக்லாசுடனும் நல்ல பண்புகளுடனும் நான் ஓதிய குர்ஆனுடைய அடிப்படையில் அந்த விஷயங்களை நான் நிறைவேற்றும் பொழுது முதலாவது நான் சொன்னது, அல்லாஹ் உலகத்துக்கு இந்த தீனை அறிமுகப்படுத்துவான், அதனுடைய சிறப்பை அல்லாஹ் இந்த நாட்டு மக்களுக்கும் உலகத்துக்கும் அறிமுகப்படுத்தி தருவான். கண்ணியமானவர்களே, அடுத்த மாதத்தில் நாங்கள் ஒரு அரசியலை ஒரு எலெக்ஷனை சந்திக்க போகிறோம். பார்லிமெண்ட் ஒருவேளை கலைக்கப்படலாம். இந்த நேரத்தில் நாங்கள் எல்லாரும் துஆல ஈடுபட வேண்டும். இந்த நாட்டுக்கு ஒரு பொருத்தமான ஒரு ஆட்சியை நீ அமைத்து தா என்று அல்லாஹ் இடத்துல மன்றாட வேண்டும், அல்லாஹ் இடத்துல கேட்க வேண்டும், யல்லா எங்களை வல்லடத்து யல்லா என்று மன்றாட வேண்டும், எல்லா வகையிலும் எங்களுக்கு உதவி செய்யலா என்று அல்லா இடத்துல கேட்க வேண்டும். அப்பொழுது அல்லாஹு தஆலா எல்லாவற்றையும் நிம்மதியாக்கி தருவார். அதுக்காக இந்த இடத்திலே இருந்தவர்களாக யல்லா உன்னிடத்துல தௌபா இஸ்திஃபார் செய்கிறேன் யல்லா, என் பாவத்தை நினைச்சு வருந்துகிறேன் யல்லா என்று அல்லா இடத்துல மன்னிப்பு கேட்கும் பொழுது அல்லாஹ் தஆலா சொல்கிறான், குல் அஸ்தக்ஃபிரூ ரப்பக்கும் இன்னஹு கான கஃபாரா யுர்சிலு ஸமா அலைக்கும் மித்ராரா வயும்திதுக்கும் பிஅம்வாலி வபனீன் வயஜல் லக்கும் ஜன்னா சொல்வார்களோ பாவ மன்னிப்பு தேடுவார்களோ அவர்களை மன்னிப்பேன், அவர்களுக்கு மலையை கொடுப்பேன், தோட்டத்தை செழிப்பாக்கி கொடுப்பேன், குழந்தை பாக்கியத்தை கொடுப்பேன், செல்வத்தை தருவேன் என்று சொல்கிறார். அல்லாஹ் ரஹமத்துடைய மலையை எமக்கு தருவானாக, இந்த ஊரை அல்லாஹ் ஒற்றுமையால் சிறப்பாக்குவானாக, அல்லாஹ் இந்த ஊருடைய உள்ளங்களை ஒற்றுமையாக்குவாயாக, எல்லாரையும் தீன் பக்கம் சாய்ப்பாயாக, வாலிபர்களையும் யுவதிகளையும் தீனுள்ளவர்களாக மாற்றுவாயாக, அல்லாஹ் இந்த ஊரை இந்த நாட்டுக்கும் உலகத்துக்கும் முன்மாதிரியான ஒரு ஊரை ஆக்கி தருவாயாக, இங்குள்ள மக்களுடைய சேவையை நீ கபூல் செய்வாயாக, உலமாக்களுடைய சேவையை கபூல் செய்வாயாக. இன்று நான் உன்னிடத்தில் உறுதி கொள்கிறோம் யா அல்லாஹ், குழந்தையை குடும்பத்தை செல்வத்தை பொருளை பாதுகாப்பது போன்றே உன்னுடைய தீனையும் பாதுகாப்போம் என்றே உன்னிடத்தில் நாம் உறுதிமொழி சொல்கிறோம் யா அல்லாஹ். எங்களுடைய இந்த உறுதிமொழியை நீ ஏற்றுக்கொள்வாயாக, எங்களுடைய துஆக்களை ஏற்றுக்கொள்வாயாக, ஹரமைன் ஷரீஃபைனை மக்கா மதீனாவை பாதுகாப்பாயாக, அங்கே எந்த விதமான வைரஸும் நோயும் போகாமல் நீ பாதுகாப்பாயாக, எல்லா மக்கள் அங்கே ஹஜ்ஜுக்கும் உம்ராவுக்கும் போகக்கூடியதுக்கு எந்த தடையும் இல்லாமல் நீ அந்த ஊரை பாதுகாத்து தருவாயாக. உலகத்தில் ஏற்பட்டிருக்கும் இந்த கொரோனா வைரஸை எல்லாம் நீ நீக்கி தருவாயாக. எல்லாம் எங்கெல்லாம் முஸ்லிம்கள் சோதிக்கப்படுகிறார்களோ, எங்கெல்லாம் முஸ்லிம்கள் கஷ்டத்தில் இருக்கிறார்களோ, அது பலஸ்தீனாக இருக்கலாம், அது பாகிஸ்தானாக இருக்கலாம், ஈராக்காக இருக்கலாம், எல்லாம் இந்தியாவாக இருக்கலாம், உலக நாடு முஸ்லிம்களுக்கு நிம்மதியையும் சந்தோஷத்தையும் கொடுப்பாயாக. எல்லாம் இந்த நாட்டை நீ ஒரு முன்மாதிரியாக நாடு ஆக்கி தருவாயாக. இந்த நாட்டில் ஐக்கியத்தை ஒற்றுமை ஏற்படுத்துவாயாக. முஸ்லிம்கள் ஒன்றுபட்டு வாழ கிருபை செய்வாயாக. எங்களது வாக்கு நீ ஏற்றுக்கொள்வாயாக.